इन्त्रारात्योस्मरेन्द्र प्रियतम महमाकृत्य देवान् विजित्य प्राप्यात द्वारहाम् यः सुदमदिरुसिरं रुक्मिणी दप्रपेते प्रात्रुवयं पौण्ड्रकाक्यं पुररुधमदनोत कृत्तशीर्षं तदीयो पत्योत्पन्नां स कृत्यां रदसरणरुसा காலயன் கபமதுக்ஷ்யாத். இந்திரனால் தோத்திரம் செய்யப்பட்டவரும் இந்திரனுக்கு இஷ்டமான பாரிஜாத விருட்சத்தை எடுத்து வர எத்தனித்த போது அதை தடுத்து பறிக்க வந்த தேவர்களையெல்லாம் வென்று பாரிஜாத மரத்துடன் துவாரகைக்குச் சென்று ருக்மணி மூலம் அழகே வடிவான பிரத்யும்னன் என்ற மகனை பெற்றவரும் தனது பட்டணத்தை முற்றுகையிட்ட சத்ரு பௌண்ட்ரக வாசுதேவனை வதைத்து அவனது புத்திரனால் ஏவப்பட்ட கிருத்யாவை தனது சக்ராயுதத்தின் ஒரு ஜுவாலையினாலேயே அழித்தவருமான ஸ்ரீகிருஷ்ணன் நமக்கெல்லாம் விரும்பிய அனைத்தையும் அளிப்பவராக இருக்கட்டும்.
சத்ய தர்ம ரதாய ச வசதாம் கல்பவிருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ரிய மஞ்சரி பார்த்துருக்கோம். இன்னைக்கு 19வது ஸ்லோகம். அதில் நம்ம குருராஜர் என்ன சொல்றார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவி சத்யபாமையுடன் சேர்ந்து சரி இந்திரனுடைய மாளிகைக்கு சென்று அதிதி கிட்டே குண்டலங்களை அளித்தார். இது நரகாசுரன் பறித்ததனால் நரகனின் வதம் முடிந்தது. இந்திரன் வேண்ட நரகாசுரனை வதம் செய்து அந்த குண்டலங்களை இந்திர சபைக்கு கிருஷ்ண சத்யபாமா சகிதம் போய் ஆனந்தமா அந்த குண்டலத்தை கொடுத்தாங்க. அவளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்திரன் பலவிதமான துதி செய்தான் கிருஷ்ணனை. அங்க பார்த்தா ஒரு அழகான பாரிஜாத மரம் இருந்துச்சு. அந்த சத்யபாமை பார்த்த உடனே கிருஷ்ணன் கிட்ட, இந்த மரத்தை துவாரகைக்கு நீங்க எடுத்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை தூண்ட, இப்ப என்னாச்சு, அந்த மரத்தை வேரோடு பெயர்த்தெடுத்து கருடன் மேல ஏத்தி ஆனந்தமா எதிர்த்து வந்த தேவர்கள் அத்தனை பேர் கூடியும் சண்டை போட்டு வென்று துவாரகைக்கு எடுத்து சென்றார் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சத்யபாமையினுடைய தோட்டத்தை அழகுபடுத்த அங்கு வச்சார். எங்க? ரைட், துவாரகையில. மனத்தாலும் தேனாலும் ஈர்க்கப்பட்ட வண்டுகள் அந்த பாரிஜாத மரத்தை பின்தொடர்ந்து வந்தன அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. பாருங்க, அந்த பாரிஜாத புஷ்பங்களை கவர்ந்து பின்னாடியே வந்துச்சான். இதனை உடனே என்ன பண்ணா, இந்திரனும் துரத்தி அவனுடைய காரியம் நிறைவேறின உடனே கிருஷ்ணன் கூட சண்டை போடுறான். என்னன்னா, இந்த பாரிஜாத மரத்தை நீ எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அப்பப்ப எப்பவாவது தேவான் தேவதற்களுக்கும் இந்த தாமச குணம் அப்படிங்கிறது மேல வரும். இப்ப எப்படி 7 நாள் இடைவிடாத மழையை தருவித்தான். அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்லுனா, கோவர்தன பர்வதத்தை தன்னுடைய விரலில் தாங்கினான் அப்படிங்கிற ஒரு விருத்தாந்தம் கேட்டோம் இல்லையா. அதே மாதிரி கொஞ்ச நேரம் முன்னாடிதான் தன்னுடைய தாய்க்கு உண்டான அந்த குண்டலத்தை கொடுத்தான், கிருஷ்ணனை துதி செய்தான். பாரிஜாத மரம் கொண்டு போயிட்டான்னு சொன்ன உடனே சண்டைக்கு போன உடனே உடனே அந்த தேவர்களுடைய மமத்தை எப்படி இருக்கு. இதை என்ன சொல்றாங்கன்னா, செல்வ செருக்குனுடைய விளைவே. இது என்னாச்சுன்னா, செல்வம் வந்த உடனே இது எல்லாம் என்னுடையதே அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்போ தன்கிட்ட இருந்த ஒரு பொருள், அந்த இந்த உலகமே எஜமானன் யாருன்னா சாக்ஷாத் கிருஷ்ணன். அந்த பாரிஜாத மரம் பாருங்க, அது என்னுடையது அப்படிங்கிற செருக்கு தேவ இந்திரன் கிட்ட இருந்துச்சு. அதனால சண்டை போட்டு தோற்று மீண்டும் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி அப்பப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தாமச குணம் தேவான் தேவதைகளுக்கும் வருகிறது. தேவான் தேவதைகளுக்கே எப்பவாச்சும் வருது. அப்படின்னா சாமியான மனுஷாலாகிய நமக்கு எப்பவுமே இருக்கும் நம்மளோட. என்னன்னா இந்த மாதிரி சுவாமி கதைகளை கேட்க கேட்கத்தான் அந்த சத்வகுணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல என்னைக்குமே நிலைச்சு நிற்கும் அப்படின்னு பாகவதம். இந்த ஸ்லோகத்துல நம்ம குருராஜர் மூணு விதமான நிகழ்ச்சியை ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ஒன்னு, சத்யபாமை பாரிஜாத மரத்தை கேட்டு அதை துவாரகைக்கு கொண்டு வந்த ஒரு விருத்தாந்தம். அடுத்து கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் ஆனந்தமாக யாரு பிரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது, அந்த ஒரு விஷயம். யார் அந்த பிரத்யும்னன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, அந்த வாசுதேவரையே அதிஷ்டானமாக உடைய மனத்திலிருந்து வந்தவன் மன்மதன். சரி, வாசுதேவனுடைய அம்சம் ருத்ரனுடைய கோபத்தினால் சாம்பலானான், மன்மதன் சாம்பலானான். இந்த விருத்தாந்தம் எல்லாரும் கேட்டிருக்கும். அந்த மறுபடியும் உடலை பெற அந்த மன்மதன் சாக்ஷாத் வாசுதேவரையே பிரார்த்தனை செய்தான். ருத்ரதேவரான நான் சாம்பலாயிட்டேன், எப்படியாச்சும் மறுபடியும் என்னுடைய உடல் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனை வேண்ட அந்த மன்மதனே கிருஷ்ணனுடைய வீரியத்தில் புகுந்து ருக்மணியிடம் மகனாக தோன்றி பிரத்யும்னன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் பெற்றான். அனைத்து வகையிலும் அந்த பிரத்யும்னன் தந்தையே ஒத்திருந்தான். அவன் நடந்து வந்தா பல பேர் சாக்ஷாத் கிருஷ்ணனே நடந்து வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாளாம். அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த அந்த மன்மதனே பிரத்யும்னனாக பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது விருத்தாந்தமும். மூன்றாவது விருத்தாந்தமாக குருராஜர் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, ஒருத்தன் இருந்தான், கரூஷ தேசத்து அரசன், அவனுக்கு பேரு பௌண்ட்ரிக வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் கிருஷ்ணனை போலயே அலங்காரம் பண்ணிக்க வேண்டியது. சரி, சங்கு சக்கர கதா பத்ம தலையில கிரீட்டம், நான் தான் வாசுதேவன், நான் தான் வாசுதேவன் உலக மக்களை பொய் சொல்லி நம்ப வச்சுட்டு இருந்தான். இப்பவும் நம்ம பாக்குறோம் இல்லையா, இறைவன் சர்வசமர்த்தன், இந்த லோகத்தையே சிருஷ்டி பண்ணிட்டு அமைதியா ஆனந்தமா இருக்கிறார். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே பல பேர் நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியும் பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணன் சாட்சாத்தாக இருந்த காலத்திலேயே ஒருத்தன் என்ன சொல்லுது, நானே கடவுள்னு கிருஷ்ணனை போலயே வேஷம் போட வேண்டியது, கிரீட்டம் தரிக்க வேண்டியது, சங்கு சக்கரம் கையில வச்சுக்கிட்டு நாமங்கள்லாம் தரிச்சுட்டு நான் தான் வாசுதேவன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. உடனே என்ன செஞ்சா, இதோட விட்டா பரவாயில்ல, ஒரு தூதுவனை கூப்பிட்டு இங்க பாரு வேணும்னே என்ன போறியே கிருஷ்ணன் வேஷம் போட்டு இருக்கான், முதல்ல அவனை நிறுத்த சொல் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவனை அனுப்பிச்சா. பாருங்க, அவன் சாக்ஷாத் பகவான் வாசுதேவன் கிட்டயே போய், அப்ப என்னாச்சு, நீங்க உண்மையாலுமே போடுற வேஷத்தை நிறுத்தணும்னு கிருஷ்ணன் கிட்ட சொல்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அறிவிலா சிறுவன், பாருங்க, அரச வேடம் போண்டு நடிச்சா அவன் அரசன் ஆயிலுமா? இப்போ நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேஷம் தராங்க. ராஜா வேஷம் தரித்தால் உடனே நாடகம் முடிஞ்சவுடனே நானும் ராஜா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா எவ்வளவு என்ன சொல்றது அறிவிலியான செயலோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப கிருஷ்ணன் என்ன செஞ்சான், அந்த சுதர்ம சபைக்கு அந்த தூதுவன் வந்து அந்த கிருஷ்ணன் கிட்ட என்ன சொன்னான் தெரியுங்களா, வாசுதேவன் அப்படிங்கிறது பாருங்க அவன் ஒருவனே, சரி நீங்களா வாசுதேவன் பேர் வச்சிருக்கீங்க, அப்படின்னா கிருஷ்ணனை பார்த்து நீ வந்து வேணுமனே வாசுதேவன் பேர் வச்சிருக்க, அதனால அவருடைய அடையாளமா இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை முட்டாள்தனமா நீ தரிச்சிருக்க, யார கிருஷ்ணனை பார்த்து. இப்ப கடைசியா ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்றான், இந்த வேஷத்தை எல்லாம் கலட்டிட்டு அந்த பௌண்டரிக வாசுதேவன் காலை நீ பிடித்தால், சரணம் அடைந்தால் உன்னை மன்னிக்க தயாரா இருக்கான், இல்லைன்னா அவனோட நீ போர் புரிய வேண்டி வரும் அப்படின்னு தூதுவன் சொல்றான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த பௌண்டரிக வாசுதேவன் தன்னை அலங்காரம் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு, அதுல தூதுவன் வேற விட்டு கிருஷ்ணனை மிரட்டுறான். இப்ப பார்த்தா பயங்கரமான கோபம் வந்துச்சு. உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அந்த சபையில உக்ரசேனர் முதலாளும் கொல்லுன்னு சிரிச்சாங்க. இந்த மாதிரி பரிகாசமா ஒரு தூதுவன் பேசுறது இதுவரையிலுமே யாருமே கேட்டதில்லை. இந்த மாதிரி எந்த ஒரு முட்டாளும் உன்னுடைய பேச்சை எவனும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மிரட்ட ஆரம்பிச்சான். இப்போ இந்த மாதிரி நீ பேசிட்டே இருந்தேன்னா சரி, என்ன பூமியில விழுந்து கிடப்பாய், சரி உன்னை குத்தும் குதரும் நாய்களும் நீ உனக்கு நீ உணவாவாய், சாமான்யம் இல்லை உன்னை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். அவ்வளவு மறுத்து கூறியதை அத்தனையும் கொண்டு போய் பவுண்டரன் கிட்ட சொல்றான் என்ற அந்த தூதுவன். உடனே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உடனே என்ன செஞ்சான், அந்த காசி நகரத்து ராஜன் அந்த பௌண்டரிக வாசுதேவனுடைய நண்பன். இப்போ அந்த ரெண்டு பேரும் இவனுக்கு அவன் உதவி செய்யணும்னு தீர்மானிச்சு இப்ப கிருஷ்ணன் என்ன செய்தான், ரெண்டு அக்ஷௌணி படையோட வேகமாக காசிக்கு படையெடுத்தான். அவன் மூணு அக்ஷௌணியோட வந்தான். பாருங்க, சங்கு சக்கரம் உடைவாள் கதை சாங்கம் ஸ்ரீவத்சம் ஆச்சுங்களா, கௌஸ்தவமணி வனமாலை அணிந்து மஞ்சள் பட்டாடை உடுத்தி தேரில் கருட கொடியோட மகுடம் தரித்து ஒளிரும் மங்கள குண்டலங்களோட யாரு அந்த பௌண்டரிக வாசுதேவன் வர்றத பார்த்தான் கிருஷ்ணன். சாட்சாத்தா தன்ன மாதிரியே வேஷம் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பார்த்தான். கிருஷ்ணனுக்கு அவனுடைய வேஷத்தை பார்த்த உடனே இத்தனைக்கு சண்டை பொண்ணுன்னு வந்தவரே சத்தமா கொள்ளுன்னு சிரிச்சானான் கிருஷ்ணன். பாருங்க, இந்த உலகம் எவ்வளவு மாயையானது. சாக்ஷாத் பகவந்தன் முன்னாடியே பகவந்தனை போல வேஷம் போட்டு நானே பகவான் நீ யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறன்னா, அந்த காலத்திலேயே இறைவனை எதிர்ப்பவன் எங்கே இல்லை, அவன் முன்னாடியே நின்றுருக்கான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. வேற வழியே இல்லை, பகைவர்கள் சூளம் கதை சக்தி வேல் வால் உலக்கை எல்லாம் எடுத்து கிருஷ்ணனை தாக்க உடனே என்ன ஆச்சு தெரியுங்களா, எல்லாத்தையும் பொசுக்குவது போல் பௌண்டரிகனையும் காசிராஜனையும் அங்க வந்திருக்கக்கூடிய யானைப்படை குதிரைப்படை காலாட்படை தேர்ப்படை இத அத்தனையும் பாருங்க அத்தனையும் அழித்து கொன்றார் கிருஷ்ணர். அந்த போர்ல தேரு குதிரை யானை கழுதை எல்லாமே என்னாச்சு, சக்கராயத்தால துண்டிக்கப்பட்டு மலை போல் குவிந்தன அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. இப்ப என்னாச்சு, பவுண்டரங்க கிட்ட கேக்குறான், இப்பவே என்னுடைய அடையாளத்தை அஸ்திர சஸ்திரத்தை விட்டுட்டு சரியா, அப்படி இருந்தேன்னா நான் இப்பவும் மன்னிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அப்பவும் அவன் கேட்கிற பாதி இல்லை, வேற வழியே இல்லை. அப்ப என்னாச்சு, பவுண்டரக்கனுடைய தேரை உடைத்து அவனை தோற்றவனாக செய்து வஜ்ராயுதத்தால் இந்திரன் மலையை பெயர்த்தது போல் அவனுடைய தலையை சக்கராயுதத்தால் வெட்டி வீழ்த்தினான் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கடைசி வரையிலும் கண்ணன் வாய்ப்பு கொடுக்கிறான் திருந்துறதுக்கு, நீ சொன்னது தப்புன்னு சொன்னான் புரியல. உடனே போர் எதிர் எதிர் வந்தான், அவனுடைய ஆயுதங்களை எல்லாம் அழித்து நிராயுத பாணி ஆக்கியும் இப்பொழுதாவது கடைசி வாய்ப்பு தரே அப்படின்னா அப்பவும் திருந்தல. கடைசியில பவுண்டரகுணம் செத்தான். இப்ப பாருங்க, அந்த காசி மன்னன் கூடவே சண்டை போட்டதுனால பாருங்க, அந்த காற்று தாமரையை அரித்து எறிவது போல் காசியில் விளை செய்தான் காசி மன்னனுடைய தலையை. தப்பான ஆள் கூட நாம சகவாசம் வச்சா நமக்கும் இதே கதி அப்படின்னு சொல்லிட்டு பாகவத புராணம் நமக்கு மிகப்பெரிய நீதி சொல்லியிருக்கு. தப்பு செஞ்சதெல்லாம் அந்த கிருஷ்ணனுடைய வேஷம் போட்ட பௌண்டரிக வாசுதேவன், ஆனா அவனுக்கு உதவின குற்றத்திற்காக காசிராஜனுடைய தலையும் உருண்டது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாம நேரடியா பாவம் உருண்டது, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்படியா தப்பு செய்யணும் அப்படிங்கறது இல்ல. யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ கூட இருந்தாலும் அவர்களுடைய தலையும் வீழும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நீதி இங்க சொல்றாங்க. எப்போ காசி ராஜன் இறந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி கேட்ட உடனே காசியினுடைய அந்த அவனுடைய பையன் பேரு சுதக்ஷணன், அவன் என்ன செய்தான், இந்த ஈம கடன்களை எல்லாம் செய்த பின்னாடி தந்தையை கொன்றவனை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், புரோகிதர் சகிதம் போய் காசி விஸ்வநாதரை வழிபட்டான். பாருங்க, அவிமுக்த கஷேத்திரமாக இருக்கக்கூடிய காசியிலே சிவபெருமான் அவனுக்கு வரம் கொடுத்தார். அந்த தந்தையை கொன்றவனை கொல்லக்கூடிய உபாயத்தை சுதக்ஷணன் வரமாக கேட்டான். அப்ப என்னாச்சு, அந்தனர்களோட வேள்விக்காக மூன்று அக்னியிலே சொன்ன வேலையை மட்டும் செய்யக்கூடிய ருத்விக் போல ஒன்று, தென்புறமாக தட்சிண அக்னியில பகைவரக அழிக்க வேண்டிய அபிசார முறைப்படி ஹோமம் செய், சரி, பிரதம கணங்களுடன் தோன்றுவார் அந்தனர்களிடம் பக்தி அற்றவர் மீது நீ அவரை தூண்ட நீ நினைப்பதை நிறைவேற்றுவார் அப்படின்னா யாகம் செய், அந்த அக்னியிலிருந்து மிக பெரிய ஒரு உருவம் வெளிவரும், சரி, அபிசார அக்னி, அந்த அக்னியை ஏவு, அப்ப கண்டிப்பா உனக்கு உண்டான என்ன சொல்லுது, நீ என்ன வேண்டினியோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரம் கிடைச்சது. அப்போ ரொம்ப ஸ்ரத்தையா அந்த யாகம் செஞ்சாங்க. அப்ப என்னாச்சு, அந்த அக்னி குண்டத்திலிருந்து உருக்கிய தாம்பரம் போன்ற செம்பட்டை கேசங்கள் மீசையும் கொண்டு தீ பொறிகளை வாரி இறைக்கக்கூடிய பயங்கரமான வடிவோட கோரமான உருவத்தோட அக்னி தோன்றினார். தெற்றி பற்கள் நெறித்த புருவம், பயங்கரமான முகம், நாக்கால் உதத்தோரங்களை நக்கிக் கொண்டு, பாருங்க, முத்தலை சூளத்தை சுழற்றி கொண்டு தீ பிளம்பாக காணப்பட்டது அந்த அபிசார அக்னி. பாருங்க, துவாரகா வாசிகள் அத்தனை பேரும் அந்த அபிசார அக்னியை கண்டு காட்டு தீயே வருவதோ அப்படின்னு சொல்லிட்டு மான்கள் போல அஞ்சு ஓடினர். இப்ப என்னாச்சு, கிருஷ்ணன் இவங்களுடைய கூக்குரல் கேட்டு எல்லாரையும் பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தைரியம் கொடுத்தார் கிருஷ்ணன். பாருங்க, இது மகேஸ்வரனுடைய செய்வினை அப்படின்னு இருந்து அந்த சக்கராயுதத்துக்கு உத்தரவிட்டான் கண்ணன். கடைசியில என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த சுதர்சன சக்கரம் கோட்டி சூரியனுக்கு ஒப்பான ஒளியோடு ஊழிகாலத்து அக்னி போல ஜொலித்து என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த அபிசார அக்னியை அழித்தது. அந்த கிருஷ்ணனின் அஸ்திர கணனால் முகம் பிளக்க அந்த அபிசார சக்னி என்ன ஆச்சு, காசிக்கே மறுபடியும் வேள்வி புரிந்தவர்களுடன் கூடியிருந்த சுதக்ஷணனையே சுட்டெரித்தது. பாருங்க, யார் மேல ஏவினாங்களோ அந்த வேலை முடியலையா, யார் அதை ஏவினாங்களோ அவங்களையே தாக்கும். பாருங்க, பகைவனுக்காக அந்த அபிசார அக்னியை தோற்றுவித்தான், அவனுடைய வேலை முடியலையா, யார் ஏவினாங்களோ அவங்களையே கொன்னுடும் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம். கடைசியில என்னச்சது, அவன் செய்த அபிசாரம் அவனுடைய அழிவுக்கே காரணமானது. பாருங்க, மத்தவாளை கொல்லணும்னு நினைச்சு நீங்க தேவைப்படாத சில விஷயங்கள் செய்தீங்கன்னா அது நம் அழிவிற்கே காரணமாகுது. பாருங்க, இன்னைக்கு ரெண்டு மூணு காட்சிகள ரொம்ப பெரிய அழகான நீதி, நானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கலியுகத்துல யாரெல்லாம் ஓடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பாடம் ஒன்று, தப்பு செய்தாலும் செய்யலையினாலும் யார் தவறு இழைக்கிறார்களோ அவருடன் உடன் நின்றாலும் அதே தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாடம். பாருங்க, ஒரு ஒரு புராண கதை சொல்லும் போதும் அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த நீதி பார்க்கணும், ரொம்ப பிரமாதமா இருக்கக்கூடிய இந்த விருதாந்தத்தை 19வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்கிறார். கிருஷ்ணனுடைய மகிமை இதோட முடியலே, இன்னும் நிறைய இருக்கு, நாம அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் அழகா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடக்கிறது சாக்ஷாத் குருராஜனுடைய மகிமையினால அப்படின்னு சொல்லிட்டு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனுவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.